நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தால் முன்னெடுக்கப்படும் விசாரணையின் வரம்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரும் ஒரு பிரேரணை இலங்கையின் வடமாகாண சபையில் முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள்.
இங்கே நடைபெற்றது இனப்படுகொலை என்று ஒன்றும், அல்லது இனப்படுகொலை அன்று விசாரிக்கப்பட வேண்டும் என்றது ஒன்றும், 1974 இருந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் தான் இந்த மூன்று பிரேரணையிலே பேசுபொருளாக இருந்தன.
இந்தியாவில் உயர் நீதிபதி பதவிகளை நியமனம் தொடர்பாக அரசு கொண்டுள்ள புதிய சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள விவரங்கள், காவிரி பாசன பகுதியில் சம்பா விவசாயம் தொடங்கியுள்ள நிலையில் இந்தியா தமது விவசாய உத்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஐநாவின் ஒரு அங்கமான எஃப்ஏஓ வலியுறுத்தியுள்ளது தொடர்பிலான ஒரு பார்வை,
பெரும்பாலான மாநிலங்களில் விவசாயத்திற்கு சரியான முன்னுரிமை அளிப்பதில்லை, இது ஒரு கசப்பான உண்மை. இப்படிப்பட்ட நிலைமை நீடிக்குமானால் இந்தியாவின் விவசாயம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமையும்.
ஆகியவும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் சிவன் பூபாலரத்னம்.
கடந்த 2008 ஆண்டு நிதி சந்தை நெருக்கடி உருவாக காரணமாக இருந்த வீட்டு கடன் விற்பனை தொடர்பான ஒரு சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் தொடர்பில் $17 பில்லியன் செலுத்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. நீதித்துறை வங்கி ஒன்றுடன் எட்டியுள்ள மிகப்பெரிய ஒப்பந்தமாக இது பார்க்கப்படுகிறது. வீட்டு கடன் மீதான கடன் பத்திரங்களை வாங்குமாறு தனது வாடிக்கையாளர்களுக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா தவறாக வழிகாட்டியது. அமெரிக்காவின் வீட்டுச் சந்தை வீழ்ச்சியடைந்த போது இந்த பத்திரங்களை வாங்கிய முதலீட்டாளர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது.
இந்தோனேசிய அரசியலமைப்பு நீதிமன்றம் கடந்த ஜூலையில் நடந்த அதிபர் தேர்தலுக்கு எதிரான வழக்கு ஒன்றை தள்ளுபடி செய்து ஜகார்த்தாவின் ஆளுநர் ஜோகோ விடுடு அவர்களின் வெற்றியை உறுதி செய்திருக்கின்றது. திட்டமிட்ட வகையிலான மோசடிகள் நடந்ததாக கூறி அவரது போட்டி வேட்பாளரான ஜெனரல் பிரபோவோ சுபேந்தோ அவர்கள் முடிவை ஏற்க மறுத்திருந்தார். ஆனால் அதற்கான ஆதாரம் எதுவும் கிடையாது என்று கூறி குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். முன்னதாக நீதிமன்றத்தை நோக்கி ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த ஜெனரல் பிரபாவோ சுபேந்தோ அவர்களின் ஆதரவாளர்களை போலீசார் கண்ணீர் புகை வீசி கலைத்தார்கள். 53% வாக்குகளை பெற்ற ஜோகோ விடுடு அவர்கள் தனக்கு எதிரான மோசடி குற்றச்சாட்டை கடுமையாக மறுத்திருக்கின்றார்.
இந்தியாவில் கடந்த மே மாதம் ஒரு மரத்தில் தூக்கில் தொங்கியபடி மீட்கப்பட்ட 2 13 வயது பெண்களும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படவில்லை என்று இந்தியாவின் முன்னணி தடயவியல் சோதனை கூடம் தெரிவித்திருக்கிறது. இந்த 2 பெண்களும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக முன்பு நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனைகள் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் இந்த பெண்கள் கௌரவ கொலை என்ற பெயரில் கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் உண்மைகள் மறைக்கப்படுவதாகவும் தமது குடும்பத்திற்கு நீதி மறுக்கப்படுவதாகவும் இறந்து போன ஒரு பெண்ணின் தந்தை பிபிசியிடம் தெரிவித்தார். இந்த வழக்கு தேசிய அளவில் கோப அலைகளை உருவாக்கியது. இது தொடர்பாக 5 பேர் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாவிட்டால் இவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள்.
கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கிழக்கு யுக்ரைனை நோக்கி சென்ற ரஷ்ய உதவி வாகன தொடரணியின் முதலாவது ட்ரக்கை யுக்ரைனிய எல்லை காவல் படையினர் சோதனையிடத் தொடங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. எந்த ட்ரக்காவது யுக்ரைனிய எல்லையை கடந்து உள்ளே வந்ததா என்பது இதுவரை தெரியவில்லை. முன்னதாக ரஷ்ய ஓட்டுநர்களுக்கு சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் குறிப்பான அறிவுறுத்தல்களை விதித்திருந்தது. அந்த 270 ட்ரக்குகளும் யுக்ரைனிய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற எல்லைக் கடவுளை கடந்து வேறு எங்கும் நிறுத்தாது நேரடியாக உரிய இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று அது கூறியிருந்தது. ஒரு லாரிக்கு ஒரு ஓட்டுநர் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார். அது எப்பொழுதும் செஞ்சிலுவைச் சங்க பாதுகாப்புடனேயே செல்ல வேண்டும்.
அமெரிக்க பத்திரிகையாளர் ஜேம்ஸ் ஃபாலி கொல்லப்பட்டது தொடர்பில் நீதித்துறை முறையான குற்றவியல் விசாரணைகளை துவங்கிவிட்டதாக அமெரிக்காவின் அட்டர்னி ஜெனரல் எரிக் ஹால்டர் தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்ற செயல்களை செய்வோர் அதற்குரிய விளைவுகளை சந்திப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜேம்ஸ் ஃபாலியின் கொலையை அடுத்து ஈராக்கில் உள்ள படை நடவடிக்கைகள் குறைத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கூறியிருக்கின்றார். அமெரிக்காவின் வான் தாக்குதல்கள் தொடர்ந்தால் தம்மிடமுள்ள மற்றொரு அமெரிக்க பிணை கைதி கொல்லப்படுவார் என்ற எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் வடக்கு ஈராக்கில் செயல்படும் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாதிகளுக்கு எதிராக தனது வான் தாக்குதல் நடவடிக்கைகளை அமெரிக்கா அதிகப்படுத்தியிருக்கிறது.
லைபீரியாவில் சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த பொழுது ஈபோலா வைரஸால் தொற்றப்பட்ட அமெரிக்க டாக்டர் குணமடைந்திருக்கின்றார். இன்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப இருந்த டாக்டர் கென் பிராண்ட்லி அவர்களுக்கு அமெரிக்காவின் அட்லாண்டா மருத்துவமனையில் வைத்து ஸ்மாப் என்ற பரிசோதனையில் இருக்கின்ற மருந்தின் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த மருந்தை கொண்டு லைபீரியாவில் சிகிச்சை வழங்கப்பட்ட மேலும் 3 மருத்துவர்களுக்கும் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அந்த மருந்தை தயாரித்த நிறுவனம் தற்பொழுது தம்மிடம் அந்த மருந்து எதுவும் கையிருப்பில் இல்லை என்று கூறியிருக்கின்றது. லைபீரியாவில் நோயாளர்களை ஏனையவர்களிடமிருந்து தனித்து வைப்பதற்காக காவல் இருந்த போலீசாருக்கும் மக்களுக்கும் நடந்த மோதலை அடுத்து இப்பொழுது தலைநகரில் அமைதி திரும்பியிருக்கின்றது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கையிலிருந்து ஒரு செய்தி. இலங்கை மீது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை முன்னெடுக்க உள்ள விசாரணைகளின் வரம்பு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று கோரும் பிரேரணை ஒன்று இன்று வடமாகாண சபையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திகளுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை பேரவையினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணையை விரிவான முறையில் நடத்த வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மாகாண சபைகளைச் சேர்ந்த 33 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடித விவரங்கள் இன்று வடமாகாண சபையில் பிரேரணைகளாக முன்வைக்கப்பட்ட போது அதில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரேரணைகளை வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் சபையில் இன்று சமர்ப்பித்திருந்தார். கடந்த 1974 ஆண்டிலிருந்து தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் குறித்து விரிவாக விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். அங்கு ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்டது என்பதையும் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும். அத்துடன் இலங்கையில் விசாரணைகளை நடத்துவதற்கு அரசு தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்குமே ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த விசாரணைகளை நடத்த வேண்டும் என்ற விடயங்களே ஐநா மனித உரிமை பேரவைக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் சபையில் என்ன நடந்தது, விவரம் என்ன என அவை முதல்வர் சி வி கே சிவஞானம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இங்கே நடைபெற்றது இனப்படுகொலை என்று ஒன்றும் அல்லது இனப்படுகொலை என்று விசாரிக்கப்பட வேண்டும் என்றது ஒன்றும் 1974 இருந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் தான் இந்த 3 பிரேரணைகளிலே பேசுபொருளாக இருந்தன. அந்த பிரேரணைகள் 3 சுவாதினியம் அவர்களால் நினைக்கப்பட்டிருந்தது. அந்த விவாதங்கள் ஆரம்பித்த பொழுது எதிர்கட்சியினர் ஆட்சேபித்து வெளியேறிவிட்டார்கள். ஆனால் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்தாலோசித்த பொழுது இந்த கால எல்லை நடிப்பது இப்பொழுது இருக்கிற விசாரணையை அல்லது அதனுடைய கால எல்லைகளை நிச்சயமாக பிரச்சனைக்குள்ளாக்கும் என்ற கருத்துகள் பரவலாக பேசப்பட்ட பின்னாலே சமகாலங்களினுடைய அரசியல் யதார்த்தங்களின் அடிப்படையில் அவற்றை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதற்காக செப்டம்பர் மாதம் 10 தேதிய விசேட அமர்விலே இந்த திருத்திய தீர்மானங்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்ற வகையில் இந்த பிரேரணை தீர்மானமாக எடுக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது
என்றார் வடமாகாண சபையின் அவை முதல்வர் சி வி கே சிவஞானம் அவர்கள். அதேவேளை 1974 ஆண்டு முதல் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை நீக்குவதற்கும் பிரேரணையை முன்வைத்த உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் சிவஞானம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
கமிஷனுடைய தீர்மானம் 2002 இது 74 என்ற மிக விரிவான பகாலப்பட்டம் ஏற்கனவே அது நடைமுறை சாத்தியப்பட மாட்டாது என்ற கருத்துக்கள் இங்கு பரிவாகப்பட்டன. அந்த அடிப்படையிலே அதை நீக்குவதாக சிவாஜிலிங்கம் அவர்களே ஒப்புக்கொண்டார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சி மட்டத்திலோ அல்லது தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டத்தின் மத்தியிலோ இந்த கோரிக்கை ஆராயப்படவில்லை என்று கட்சியின் செயலாளர் மாவை சேனதராஜா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது வந்து வடமாகாண சபை உறுப்பினர்களும் அதேபோல கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களும் சேர்ந்து 33 பேர் கையெழுத்திட்டு இந்த கடிதத்தை வந்து ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் நவநீதன் பிள்ளை அவர்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதுல நீங்களும் கையெழுத்திடவில்லை, அதே போல முதலமைச்சரும் கூட கையெழுத்து விடவில்லை. இந்த நிலைமையில இது
தலைமைப்படுத்தினோட ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை. இது அவர்கள் 33 பேர் கையெழுத்து வைத்து அனுப்பிய கடிதத்துக்கும் சபைக்கும் தொடர்பில்லை. சபை கூட்டான ஒரு சபை அமைப்புக்கு தொடர்பில்லை. உறுப்பினர்கள் ஒப்பமிட்டிருக்கலாம், அது அவருடைய சுய விருப்பம், அது சுய சுதந்திரம். ஆனால் அந்த கடிதம் சபை தீர்மானமாக இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தவும் நான் விரும்புகிறேன்
என்றார் வடமாகாண சபையின் அவை முதல்வர் சி வி கே சிவஞானம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 பெண்கள் பாலியல் வன்செயலுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் தூக்கிலிடப்பட்டனர் என்று வெளியான செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. எனினும் இந்த வழக்கில் இப்பொழுது புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
உத்தரப்பிரதேச மாநில பதாயும் மாவட்டத்தில் கடந்த மே மாதம் 2 பதின்ம வயது பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் தற்போது ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட அந்த 2 பெண்களின் உடைகள் மற்றும் சில தடயங்களின் மீது தற்போது மேற்கொள்ளப்பட்ட தடயவியல் பரிசோதனைகளின் முடிவுகள் அந்த 2 பெண்கள் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகவில்லை என தெரிவிக்கிறது. கடந்த மே மாதம் இந்தியாவின் வடமாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் ஒரு கிராமத்தில் 2 பதின்ம வயது பெண்களின் உடல்கள் மரத்திலிருந்து தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் இந்தியாவில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவர்கள் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் பின்னர் தூக்கில் தொங்கவிடப்பட்டதால் இறந்ததாகவும் அப்போதைய உள்ளூர் பிரேத பரிசோதனை முடிவுகள் தெரிவித்திருந்தன. அந்த சம்பவம் தொடர்பில் 2 காவல்துறை அதிகாரிகளுடன் சேர்த்து 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். முதலில் அம்மாநில காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு வந்த இந்த வழக்கு பின்னர் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த 2 பெண்களின் உடைகள் மற்றும் சில தடயங்களின் மீது தற்போது இந்தியாவின் மரபணு மற்றும் கைரேகை பரிசோதனை ஆய்வு மையம் நடத்திய பரிசோதனைகளில் பாலியல் தாக்குதலுக்கான எந்த தடயங்களும் கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சிபிஐ பேச்சாளர் கஞ்சன் பிரசாத் பிபிசியிடம் தெரிவித்தார். எனினும் இந்த விவகாரம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை அந்த அதிகாரி தெரிவிக்கவில்லை. முன்னர் நடத்தப்பட்ட உள்ளூர் பிரேத பரிசோதனை முடிவுகளும் தற்போது நடத்தப்பட்ட தடயவியல் சோதனைகளின் முடிவுகளும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருப்பதால் இந்த பிரச்சனையை சிபிஐ எவ்வாறு தீர்க்கப் போகிறார்கள் என்பது தெளிவாக இல்லை. கூடுதல் பரிசோதனைகளுக்காக அந்த 2 பெண்களின் உடல்களை கடந்த மாதம் தோண்டி எடுக்க சிபிஐயால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தன. அவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் ஏற்பட்டிருந்த வெள்ளமே இதற்கு காரணம். அவர்களின் உடல்களை மீண்டும் தோண்டி எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் இன்று வரை அது சாத்தியப்படவில்லை என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். இதனிடையே அந்த பெண்களின் கொலை ஒரு கௌரவ கொலையாக இருக்கலாம் என்று இப்போது சில தரப்பிலிருந்து கருத்துக்கள் வந்துள்ளன. ஆனால் கொலையுள்ள அந்த 2 பெண்களில் ஒருவரின் தந்தை சோகன்லால் தற்போதைய அறிக்கைகள் தொடர்பில் அதிர்ச்சியை தெரிவித்துள்ளார். தற்போதைய தடயவியல் பரிசோதனைகளின் முடிவுகளை தான் நம்பவில்லை என்றும் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
ये तो सब प्रूफ छिपाने को लड़का मालूम लड़की के मेरी लड़की के भेजे हैं क्या किया है इसमें मैं कैसे कर सकता हूँ.
தற்போதைய பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட தடயங்கள் என்னுடைய பெண்ணுடையதா அல்லது வேறு எவரோ ஒருவருடையதா என்பது எனக்கு தெரியவில்லை. பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டதிலிருந்தே இந்த சம்பவம் தொடர்பிலான உண்மைகளை மறைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதைக்கப்பட்ட உடல்களை சிபிஐ தோண்டி எடுக்க மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த இடத்திலிருந்து உடல்களை எடுப்பதென்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. எங்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது என்றார் அந்த 2 பெண்களில் ஒருவரின் தந்தை சோகன்லால். இந்தியா முழுவதும் இந்த கொலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இப்போது வந்துள்ள தகவல்கள் வழக்கை மேலும் சிக்கலாக்கும் என்றும் முன்பு பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களும் கேள்விகளுக்கு உட்படுத்தப்படும் என்றும் இந்த வழக்கை தொடர்ந்து கவனித்து வரும் பிபிசியின் செய்தியாளர் கூறுகிறார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா. இந்தியாவில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை நியமிக்க வழி செய்யும் இந்தியாவில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதிகளை நியமிக்கும் முறையை மாற்றி அமைக்க வழி செய்யும் சட்ட முன்வடிவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் அதை எதிர்த்து 4வதாக மேலும் ஒரு மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் புதிய நீதிபதிகள் நியமனம் செய்வதற்கு தற்போது நடைமுறையில் உள்ள முறையை மாற்றி அமைக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநலன் மனுக்கள் மீதான விசாரணை வரும் ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை அன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான 4 பொதுநலன் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இவை அனைத்தும் தனது தலைமையிலான அமர்வு முன்பு எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி ஆர் எம் லோத்தா குறிப்பிட்டார். சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் என்று அழைக்கப்படும் உச்சநீதிமன்றத்தால் வழக்குகளை பதிய அதிகாரம் அளிக்கப்பட்ட வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பில் சார்பில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்று அதன் உறுப்பினரான வினோத் கண்ணாவிடம் கேட்டேன்.
இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் பில் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி இருக்கிறது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கா இல்ல கேசவானந்த பாரதி அப்படிங்கிற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ப்ரப்போன் பண்ணிருக்க பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு உள்ள பொருந்திதான் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் க்வெஸ்சன் பண்ணிதான் இந்த பேசிக்கா இந்த ரிட் பெட்டிஷன் ஏஓஆர் அசோசியேஷன் சார்பா ஃபைல் பண்ணிருக்கு. இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து பார்லிமெண்ட் ஜுடிஷியரிக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற உறவுகள் பாதிக்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்தப்பெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் இந்த மாதிரி பெட்டிஷன்ஸை கடந்த காலத்திலயும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அண்ட் ரெக்கார்ட் அசோசியேஷன் ஃபைல் பண்றதுதான் ரொம்ப உகந்தது, சரியானது. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் பில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து டைல்யூட் பண்றதா இருக்கு. ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட்லயே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்லயே வந்து ரொம்ப வருஷங்களா அரசியலமைப்பு சட்டம் சம்பந்தப்பட்ட எல்லா இஷ்யூக்களையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அட்வொகேட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் அசோசியேஷன் எடுக்கிறது மிக பொருத்தமா இருக்கும்.
அதே சமயத்துல வந்து சில சமூக ஆர்வலர்கள் எல்லாம் நீதிபதிகள் நியமனத்துக்கு கூட வந்து எழுத்து தேர்வு தனியா வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க.
ஜட்ஜஸுக்கு வந்து எழுத்து மூலமா தேர்வு வச்சு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் லெவல்ல எடுக்கிறதுங்கிறது வந்து சிறப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா லோயர் ஜுடிஷியரி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும். பிளஸ் அவங்க வந்து எல்லா ஃப்ரெஷர்ஸ் வருவாங்க, அவங்களுடைய லீகல் அக்யூமென் அவங்களுடைய எக்ஸ்போஷர் டு வேரியஸ் ஃபேசட்ஸ் ஆஃப் லா வந்து ரிட்டன் டெஸ்ட்ல வந்து பண்ண வேண்டி இருக்கு.
இதே சமயத்துல வந்து இன்னொரு தரப்புல வந்து இந்த நீதிமன்றங்கள் அனைத்துமே வந்து பொதுமக்களுடைய தேவைக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் தான் நடைபெறுது அப்படிங்கிற பட்சத்துல வந்து அந்த நீதிபதிகள் தேர்வுக்குள்ள மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து பிரதிநிதித்துவம் பெறுறதுதான் நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்றதா நம்ம எந்த வகையில பாக்கணும்?
நீங்க சொன்னதுல முதல் பாதி வந்து அப்பட்டமான உண்மை. அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் வந்து இப்ப இருக்கிற சுப்ரீம் கோர்ட் கலீஜியம் சிஸ்டம் அப்பாயின்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் 8 வருஷம் ஹைகோர்ட் நீதிபதிகளா இருந்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல சீனியர் மோஸ்ட் ஆகிறவங்க தான் கலீஜியத்துல இருக்காங்க. சோ இவங்க வந்து மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களோ மக்களுடைய தொடர்பு இல்லாத ஆட்களோ கிடையாது
என்றார் உச்ச நீதிமன்றத்தால் வழக்குகளை பதிய அதிகாரம் அளிக்கப்பட்ட வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பின் உறுப்பினரான வினோத் கண்ணா. இதனிடையே இன்று உச்சநீதிமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சாமியார் நித்யானந்தாவுக்கு ஆண்மை பரிசோதனை செய்ய அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகள் முடிவடைந்துள்ள நிலையில் அந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாமியார் நித்யானந்தாவின் தீவிர சிஷியை என்று கூறிக்கொள்ளும் நடிகை ரஞ்சிதா இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்ற நேற்றும் இன்றும் அதை நேரில் காண்பதற்காக நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவின் பல மாநிலங்களில் இன்று சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. கூடுதலாக பீகார் மாநிலத்தில் 10 தொகுதிகளுக்கு இந்த தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. மேலதிக விவரங்களுடன் சங்கீதா.
இந்தியாவின் 4 மாநிலங்களில் 18 சட்டசபை தொகுதிகளில் இன்று நடைபெற்ற இடைத்தேர்தல் பரவலாக அமைதியாகவே நடந்து முடிந்துள்ளது. பீகார் மாநிலத்தில் 10 தொகுதிகளிலும், கர்நாடகம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் தலா 3 தொகுதிகளிலும் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 2 சட்டசபை தொகுதிகளிலும் என மொத்தம் 18 சட்டசபை தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் நடைபெறும் முதல் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தலுக்கு முன்பு இருந்த மோடி அலை தேர்தலுக்கு பிறகும் இந்த மாநிலங்களில் இருக்கின்றனவா என்பதை இந்த தேர்தல்கள் நிரூபிக்கும். பீகார் மாநிலத்தின் வரலாற்றில் தற்போதைய சட்டமன்ற தேர்தல் முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. கடந்த 17 ஆண்டுகளாக அரசியல் எதிரிகளாக இருந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்களான ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி தலைவர் லல்லு பிரசாத் யாதவும் ஜனதாதள கட்சியின் தலைவர் நிதிஷ்குமாரும் பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து பாஜகவுக்கு எதிராக போட்டியிடுகின்றனர். கர்நாடக இடைத்தேர்தலை மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி புறக்கணித்துள்ளதால் ஆளும் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் சிரோமணி அகாலிதளம் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இந்த 18 தொகுதிகளிலும் எதிர்வரும் ஆகஸ்ட் 25 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அன்றைய தினமே முடிவுகளும் அறிவிக்கப்படும்.
இந்தியாவில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் குறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். தமிழகத்தின் காவேரி டெல்டா பகுதிகளில் சம்பாகால விவசாயம் இன்று தொடங்கியுள்ளன. இதேவேளை இந்தியாவில் விவசாயிகள் தமது விவசாய முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஐநாவின் ஒரு அங்கமான உணவு மற்றும் விவசாய அமைப்பு அதாவது எஃப்ஏஓ வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கிலேயே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அந்த கருத்தரங்கில் பங்கு பெற்ற சர்வதேச விவசாய ஆலோசகரும் செய்தியாளருமான கோ வெங்கட்ரமணி அவர்களிடம் கூடுதல் விவரங்கள் கேட்டேன்.
ஐநா சபையோட விவசாய அங்கமான எஸ்ஏஓ சென்னை எம் எஸ் சுவாமிநாதன் பவுண்டேஷன்ல நான்கு நான் உலக கருத்தரங்கம் நடத்தினாங்க. பல நாடுகளிலிருந்தும் பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. அதனால அதுக்கு முக்கியமான இது வந்து இந்தியாவின் நிலைமைதான். இந்தியால ஜனத்தொகை பெருக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. ரெண்டாவது, விளைச்சல் அதிகமானோம்னா குறைஞ்ச நிலப்பரப்பிலிருந்து குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி நவீன விவசாய முறைகளை பயன்படுத்தினால்தான் இந்த இலக்கை எட்ட முடியும். அதனாலதான் இந்தியாவை தேர்ந்தெடுத்து இந்தியாவில் இந்த கருத்தரங்கு நடத்தினார்கள். இந்திய விவசாயிகளுக்கு குறைந்த தண்ணீரை உபயோகப்படுத்தி குறைந்த நிலப்பரப்பில் அதிக உற்பத்தி பண்றதுக்கு என்னெல்லாம் உத்திகள் அப்படின்னு தீவிரமா கருத்தரங்கு நடந்தது.
இந்தியாவை மையப்படுத்தி இந்த கருத்தரங்கு நடைபெற்றது அப்படிங்கும் பொழுது என்ன வகையான உத்திகள் கையாளப்பட வேண்டும் அப்படிங்கறது குறித்து விவாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு ஆலோசனைகள் முடிவுகள் எட்டப்பட்டதா?
இந்தியாவில இன்னும் பல இடங்களில் விவசாயம் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் தான் இருக்கிறது. நாம் அதிக அளவு தண்ணீர் உபயோகிக்கிறோம், உற்பத்தி திறன் மிகவும் குறைவு. அதிக தண்ணியும் மிக பழமையான உத்திகள் இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறதுனால விவசாய உற்பத்தி மிகவும் மிக குறைவு. இந்திய விவசாயம் முன்னேறுவதற்கு நீர் மேலாண்மை மிக மிக முக்கியமானது. சொட்டு நீர் பாசனம், விசிறி பாசனம் ஆகிய உத்திகள் இஸ்ரேல் போன்ற சிறிய நாடுகளில் மிக குறைந்த தண்ணீரை உபயோகித்து அதிக அளவு விவசாயம் செய்கிறார்கள். அதே போன்று இந்தியாவில் செய்வதற்கு நீர்ப்பாசன உத்திகள் மிக மிக அவசியம் என்று இந்த கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது.
சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் காவிரி டெல்டா பகுதியில் விவசாய உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஏதாவது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதா?
காவிரி டெல்டாவில் விவசாய மேம்பாட்டுக்காக என்னெல்லாம் புதிய உத்திகள் தேவைப்படும் என்று இந்த விவசாய கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. ஒரு சில காவிரி முன்னோடியான விவசாயிகள் இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்றார்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை நேரில் பகிர்ந்து கொண்டார்கள். ஏற்கனவே காவிரி டெல்டா பகுதியில் சில இடங்களில் ரைஸ் இன்டென்சிபிகேஷன் சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்டலா பைலட்ல பண்ணாங்க. அது வெற்றியை தந்தது. இதை பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று இந்த கருத்தரங்கில் அறிவுறுத்தினார்கள். காவிரி டெல்டா பகுதியில் நெல் உற்பத்தியை பெருக்குவதற்கு இயந்திரங்கள் உதவி மிகவும் மிகவும் முக்கியம். இது இந்த கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது.
இந்த கருத்தரங்கில் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளிடம் இயந்திரத்தை சார்ந்த விவசாயத்திற்கு மாறுவதற்கான ஒரு எண்ணம் தெரிகிறதா அல்லது தடைகள் இருந்ததா?
காவிரி டெல்டாவிலிருந்து பங்கு பெற்ற விவசாயிகள் முழு மனதோடு இந்த திட்டத்தை ஆதரித்தார்கள். அவர்களுக்கு ஆனால் உள்ளூர் ஒரு அச்சம், தங்களால் இயந்திர உதவியோடு கூடிய விவசாய உற்பத்தியை தாங்கள் செய்ய முடியுமா என்று ஒரு இயற்கையான ஒரு அச்சம் ஏற்பட்டது.
இயந்திரம் சார்ந்த விவசாய உத்திகளை கொண்டு வந்து விவசாயிகள் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் தானிய உற்பத்தியை பெருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த எண்ணம் வந்து மத்திய மாநில அரசுகளிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா?
இந்தியாவை பொறுத்த மட்டும் எல்லா வித விவசாயம் சம்பந்தமான எல்லா கொள்கைகளும் மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. அதனால ஒரு மாநிலமும் தங்கள் மாநிலத்தின் விவசாயியை செம்மைப்படுத்த நவீன உத்திகளையும் கடன் உதவிகளையும் அல்லது மானியங்களையும் விவசாயிகளுக்கு உரிய முறையில் நேரத்தில் போய் சேருமாறு திட்டம் வகுத்தால் அது உடனடியாக நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மாநிலங்களில் விவசாயத்திற்கு சரியான முன்னுரிமை அளிப்பதில்லை. இது ஒரு கசப்பான உண்மை. இப்படிப்பட்ட நிலைமை நீடிக்குமானால் இந்தியாவின் விவசாயம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமையும். பெரும்பான்மையான மாநிலங்களின் நடவடிக்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காத நிலைமை அதிகரிக்குமானால் இந்தியாவில் விவசாய முன்னேற்றம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் அதிக உற்பத்தி திறனை பெருக்குவதற்கு ஒரு முக்கியமான தூண்டுகோல். அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்.
சென்னையில் இருக்கும் சர்வதேச விவசாய ஆலோசகரும் செய்தியாளருமான கோ வெங்கட்ரமணி. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவருடைய தோழி சசிகலா மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கு இன்று காலையில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தை வருமான வரித்துறையுடன் பேசி தீர்த்துக் கொள்வதற்காக மனு செய்யப்பட்டிருப்பதால் அதன் மீது முடிவு தெரியும் வரை வழக்கை ஒத்திவைக்க வேண்டுமென கோரப்பட்டது. அப்போது வருமான வரித்துறையின் சிறப்பு வழக்கறிஞர் ராமசாமி, வருமான வரித்துறையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனு மீதான கூட்டம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடக்கவிருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து வழக்கை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 1993-94ஆம் ஆண்டில் தனது வருமானம் குறித்த கணக்கை சமர்ப்பிக்கவில்லை என வருமான வரித்துறையால் 1996 வழக்கு தொடரப்பட்டது. அதற்கு பிறகு 93-94 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என சசிகலா மீதும் 1997 வருமான வரித்துறை வழக்கு தொடர்ந்தது. இதற்கு பிறகு 1997 இதேபோல மேலும் ஒரு வழக்கு ஜெயலலிதா மற்றும் சசிகலா மீது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி ஜெயலலிதா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் 2006 நிராகரிக்கப்பட்டன. பிறகு உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் 4 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்கும்படி பெருநகர நீதிமன்றத்திற்கு கடந்த ஜனவரி 30 உத்தரவிட்டது. சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கு தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு இன்று விசாரணைக்கு வந்தது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போலவே இந்திய சூப்பர் லீக் கால்பந்தில் விளையாடும் வீரர்களை ஏலம் எடுப்பது இன்று மும்பையில் இடம்பெற்றது. இந்த லீகில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி போன்றவர்களும் திரைப்பட நடிகர் சல்மான்கான் போன்றவர்களும் அணிகளை வாங்கியுள்ளார்கள். எனினும் இந்த லீகில் எத்தனை அணிகள் இடம்பெறும் என்பதில் தெளிவில்லாத ஒரு நிலையே உள்ளது. சென்னையை மையப்படுத்தும் ஒரு அணி இந்த லீகில் இடம்பெறும் வாய்ப்பு குறித்து தமிழ்நாடு கால்பந்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் டேவிட் அவர்களிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
ஆக்சுவலா இதுல எத்தனை டீம்ன்றது எங்களுக்கு இன்னும் அபிஷியல் கம்யூனிகேஷன் ஆல் இண்டியா புட்பால் பெடரேஷன்ல இருந்து வரல. இன்னைக்கு ஆல் இண்டியா புட்பால் பெடரேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி குஷால் தாஸ் போன்ல பேசினாரு, சென்னையில இருந்து ஒரு டீம் இருக்கு, அதற்கான டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு அனுப்புறோம், நீங்க அதை ப்ராசஸ் பண்ணுங்கன்னு எங்களை கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க ஃபர்தரா அது வந்த உடனே நான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்போம். பட் சென்னையில இருந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து ஒரு டீம் இருக்கு.
இந்த டீமை வந்து யாரு நிர்வகிக்க போறாங்க? ஏதாவது ஒரு தொழிலதிபர் கொண்டு வரப்போறாங்களா இல்ல நடிகர்கள் கொண்டு வரப்போறாங்களா?
அதை பற்றிய ஒரு செய்தியும் விரிவான செய்தியை தான் எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா முதல்ல வந்து சன் குரூப் எடுத்திருந்தாங்க, பட் அவங்க வாக் அவுட் பண்ண பிறகு அதை யாரு எடுத்திருக்காங்கன்றது தெரியல. ஜி ஆக்சுவலா அந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு அபிஷியலா வந்தாதான் நாங்கள் அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் அதை எதிர்பார்க்குறோம், நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளயோ இல்லை நாளைக்கு மார்னிங்கோ எங்களுக்கு கிடைச்சிரும்.
ஆனால் இன்றைக்கு வந்து மும்பையில் இந்த சூப்பர் லீக்ல விளையாட போகின்ற சர்வதேச விளையாட்டு வீரர்களுடைய பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 47 விளையாட்டு வீரர்களுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டு வீரர்கள் யாருமே வந்து உலகளவில் முன்னணி வீரர்கள் இல்லை, ஏன் அந்த அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியலன்னு நினைக்கிறீங்க?
இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அங்க குடுக்கிற அளவுக்கு இப்ப நம்ம யூரோப்பியன் லீக் பிரீமியர் லீக் அண்ட் அதர் லீக்ஸ்ல இருக்கிற ஜெர்மன் லீக்ஸ் அங்க இருக்கிற அளவுக்கு இங்க பேமெண்ட்ஸ் அந்த ஹை டேக்ஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ்க்கு வரக்கூடியவங்க வந்து இட்ஸ் நாட் வெரி ஒரு உயர்வான நிலையில இருக்கிற பிளேயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
கிடையாது, நன்கு அறியப்பட்ட பிளேயர்ஸ் கிடையாது. அதே போல பெரிய தொழில் நிறுவனங்கள் இதை வந்து முழு வீச்சில் வந்து இதை சப்போர்ட் பண்ணலை. இந்த நிலையில் இந்த ஃபுட்பால் எந்த அளவுக்கு வயபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து 2-3 இந்தியாவில் பிரீமியர் லீக் ஃபுட்பால் நடக்குது, ஆனால் அது ஐபிஎல் மாதிரி அது மிக அதிக அளவு பிரபலம் அடையலை. ஆகவே இந்த சூப்பர் லீக்குடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்ன்றது உங்களுடைய கணிப்பாக இருக்கு?
சிறப்பா இருக்கணும்ன்றதா என்னுடைய ஒரு கணிப்பு. காரணம் என்னன்னாக்கா, இந்திய மக்களிடையே இன்னும் வந்து அந்த இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் பார்க்கணுன்ற அந்த ஒரு அவங்களுடைய நேரடியாக டெலிவிஷன்ல பாக்குறதோட நேரடியாக அவர்களை பார்க்க வேண்டும், அவங்களுடைய விளையாட்டு திறமைகளை கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவங்களுடைய இருக்கிறது. அந்த ரசிகர்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருப்பதால் இப்போ அந்த இந்த மாதிரி போட்டிகள் ஐபிஎல் போட்டிகள் போல அந்த ISL போட்டிகள் நடைபெறும் பொழுது ரசிகர்களுக்கு ஒரு உந்துதல் வந்து அவங்க அதிக அளவில் இதை வரவேற்பதால் அவர்கள் அந்த போட்டிகளை காண்பதாலும் அவர்களுக்கு இந்த போட்டிகளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் கூடும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
தமிழ்நாடு கால்பந்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் டேவிட். இனி ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
கடந்த 2008 நிதி சந்தை நெருக்கடி உருவாக காரணமாக இருந்த வீட்டு கடன் விற்பனை தொடர்பான ஒரு சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் தொடர்பில் $17 பில்லியன் செலுத்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த மே மாதம் ஒரு மரத்தில் தூக்கில் தொங்கியபடி மீட்கப்பட்ட 2 13 பெண்களும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படவில்லை என்று இந்தியாவின் முன்னணி தடயவியல் சோதனை கூடம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. இந்தோனேஷிய அரசியல் அமைப்பு நீதிமன்றம் அந்நாட்டில் சமீபத்தில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் ஜகார்த்தாவின் ஆளுநர் ஜோக்கோ விடுடு அவர்கள் வெற்றியை உறுதி செய்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக தளங்கள் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.